ஞாயிறு சிந்தனை.
எனதரும அன்புள்ளங்களே, மூன்றாவது வாரமாக ஞாயிறு நற்செய்தி வாசகங்கள் நம்மை வயல்வெளிக்கு அழைத்து வந்துள்ளன. முதல் வாரம் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை பற்றியும், இரண்டாவது வாரம் விதைகளோடு விதைக்கப்பட்ட களைகளை பற்றியும் சிந்தித்த நாம் இன்று நிலத்தில் மறைந்து கிடக்கும் புதையலை பற்றி சிந்திக்க அழைப்பு பெற்றுள்ளோம். அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் மூன்று உவமைகளை காண்கின்றோம். புதையல், முத்து, மீன்கள் நிறைந்த வலை என்ற இம்மூன்று உவமைகளையும் இறையரசுக்கு ஒப்புமைப்படுத்துகின்றார் இயேசு. புதையல், முத்து, வலை என்ற மூன்று உருவகங்களும் பல்வேறு சிந்தனைகளை மனதில் எழுப்புகின்றன. நமது சிந்தனைகளை புதையல், முத்து என்ற இரு உவமைகள் பக்கம் திருப்புவோம். மனித வரலாற்றில் புதையல் என்ற சொல் பொதுவாக பூமியிலிருந்து கிடைக்கும் அரிய கருவூலங்களை குறிக்கும். இந்த அரிய கருவூலங்களில் ஒன்றாக அடிக்கடி பேசப்படுவது வைரம். உலகின் பல நாடுகளில் பூமிக்கடியிலிருந்து கிடைத்துள்ள வைரங்கள் அரச மகுடங்களில் பதிக்கப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, வைரங்கள் எவ்விதம் உருவாகின்றன என்பதை ஆய்வு செய்தால் அது இறையரசை பற்றிய அழகிய எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கின்றன. அதிக மதிப்பின்றி காலடியில் மிதிபடும் நிலக்கரியே வைரமாக மாறுகிறது என்பது நாம் கற்றுக்கொள்ளும் வியப்பானதொரு பாடம். பூமிக்கடியில் புதையுண்டு போகும் நிலக்கரி அங்கு நிலவும் மிக உயர்ந்த அழுத்தம், மிக அதிகமான வெப்பநிலை ஆகியவற்றை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு வைரமாக மாறுகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமும் வெப்பமும் கூடுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கு உருவாகும் வைரமும் உயர்ந்த தரமுள்ளதாக மாறுகின்றது. அதேபோல் அன்புள்ளங்களே, வாழ்வில் அழுத்தமும் வெப்பமும் கூடும் வேளைகளில் இறையரசின் விலைமதிப்பற்ற மதிப்பீடுகளும் மனதில் உருவாகின்றன என்பது வைரமாகும் நிலக்கரி நமக்கு சொல்லித்தரும் அழகிய பாடம். வைரத்திலிருந்து நம் எண்ணங்கள் முத்தை நோக்கி திரும்புகின்றன. ஆழ்கடலில் வாழும் சிப்பிக்குள் உருவாகும் அரிய கருவூலம் முத்து. முத்து உருவாகும் விதமும் நமக்கு இறையரசின் மற்றொரு பண்பை சொல்லித் தருகின்றது. வெளி உலகிலிருந்து சிப்பிக்குள் நுழையும் அந்நிய துகளோ துளியோ சிப்பிக்குள் மாற்றங்களை உருவாக்குகின்றன. உத்தரவின்றி உள்ளே நுழைந்துவிடும் வேற்றுப் பொருளை சுற்றி சிப்பி உருவாக்கும் காப்பு கவசமே விலையேறப்பெற்ற முத்தாக மாறுகின்றது. அதேபோல் அன்புள்ளங்களே, நன்னெறிகளுக்கு எதிராக உத்தரவின்றி நுழையும் எதிர்மறை எண்ணங்களையும் கருத்துக்களையும் இறையரசு என்ற சிப்பி அழகிய முத்தாக மாற்றும் வலிமை பெற்றது என்பதை நாம் இந்த முத்து உவமையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம்.
நான் தேடும் தெய்வம் நீ அல்லவா, என் தாகம் என்றும் நீ அல்லவா. நான் தேடும் தெய்வம் நீ அல்லவா.
அன்பு நெஞ்சங்களே, புதையலும் முத்தும் நமக்கு மற்றொரு பாடத்தையும் சொல்லித் தருகின்றன. புதையலும் முத்தும் தன்னிலேயே மதிப்பு மிக்கவை என்றாலும் யாராவது ஒருவர் அவற்றை கண்டெடுக்கும் போதுதான் அவற்றின் மதிப்பு முழுமையாக வெளிப்படும். பூமிக்கடியில் மண்ணில் புதைந்திருக்கும் புதையலுக்கோ ஆழ்கடலில் சிப்பிக்குள் சிறைப்பட்டிருக்கும் முத்துக்கோ மதிப்பில்லை. எப்போது அவை ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கின்றனவோ அப்போதுதான் அவற்றின் மதிப்பு வெளிப்படுகின்றது. அதேபோல் அன்புள்ளங்களே, இறையரசு என்ற உண்மை உலகெங்கும் பரவியிருந்தாலும் அதை கண்டுணரும் மனிதர்கள் வழியே அதன் முழு மதிப்பும் வெளிப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, மதிப்பு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது கூடவே ஓர் எச்சரிக்கை மணியும் ஒலிக்கின்றது. நம்மில் பலர் மதிப்பு என்ற வார்த்தையை விலை என்ற வார்த்தையோடு இணைத்திருப்போம். ஒரு பொருள், ஒரு செயல், ஒரு கருத்து இவற்றின் மதிப்பை இந்த உலகம் விலை என்ற அளவுகோலை மட்டும் வைத்து மதிப்பிடுகின்றது. இன்றைய உலகில் அன்புள்ளங்களே, எல்லாவற்றிற்கும் விலை குறிக்கப்படுகின்றது என்பது மிகவும் வேதனையான போக்கு. நாட்டில் நிகழும் விபத்து, தீவிரவாதிகளின் தாக்குதல், கொள்ளை நோய், வறட்சி, வெள்ளம் என்ற அனைத்துமே பணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றன. அதேபோல் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தலைவர் தேர்தலில் வென்றாலோ அல்லது தோற்றாலோ அதுவும் பங்கு சந்தை குறியீட்டை கொண்டு பேசப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இவ்விதம் உலக நிகழ்வுகள் அனைத்திற்கும் விலை பேசப்படுவதால் நமது எண்ண ஓட்டங்கள் வர்த்தக பாணியிலேயே அதிகம் செல்கின்றன. வர்த்தக உலகின் அளவுகோல்களை கொண்டு வாழ்வின் அனைத்து உண்மைகளையும் அளக்கும் போது அங்கு லாபம் நஷ்டம் என்ற கேள்விகள் அடிக்கடி எழுகின்றன. உபயோகமானவை உபயோகமற்றவை என்று தரம் பிரிக்கப்படுகின்றன. லாபம் நஷ்டம் என்ற கண்ணோட்டத்தில் வாழ்வின் உறவுகளை அழப்பது ஆபத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. அன்பு இதயங்களே, இந்த கண்ணோட்டத்தின்படி வயது முதிர்ந்தவர்கள் உபயோகமற்றவர்கள், அவர்களால் எவ்வித லாபமும் இல்லை. அதேபோல் நோயுற்றோர், அதிலும் குறிப்பாக தீராத நோயுற்றோர் எவ்வகையிலும் உபயோகமற்றவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றனர். தூக்கி எறியும் கலாச்சாரத்தால் இந்த உலகம் எவ்வளவு தூரம் சிதைந்து வருகின்றது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு கூறி வருகின்றார். அதேபோல் வர்த்தக உலகின் லாப நஷ்ட அடிப்படையில் நமது உறவுகள் மாறி வருவதை குறித்தும் திருத்தந்தை அவ்வப்போது வருத்தத்தோடு எச்சரித்து வருகின்றார். அன்பு இதயங்களே, புதையல் முத்து இவற்றின் மதிப்பை உணர்ந்த இருவர் தங்களிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்து அவற்றை பெற்றனர் என்று இன்றைய நற்செய்தியில் கேட்கும் போது, உன்னதமானவற்றை நாம் பெறுவதற்கு அனைத்தையும் தியாகம் செய்யும் துணிவு வேண்டும் என்பதை உணர்கின்றோம். லாப நஷ்டம் பார்த்து அனைத்தையும் பேரம் பேசி வாழும் இந்த உலகப் போக்கு இத்தகைய துணிச்சலான முடிவை எடுக்குமா என்ற கேள்வி எழுகின்றது. உள்ளார்ந்த உண்மை மதிப்பை உணர்ந்தால் அதற்காக எதையும் இழக்க நாம் துணிவு கொள்வோம். ஆனால் நம் மத்தியில் பெரும்பாலான நேரங்களில் நடப்பது என்ன? நம்மிடம் புதைந்துள்ள, நம் குடும்பங்களில் புதைந்துள்ள மதிப்புகளை உணராமல் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம் கண்முன்னே முத்துக்களும் புதையல்களும் அடிக்கடி தோன்றினாலும் அவற்றை காணும் பக்குவம் இல்லாமல் நாம் குழம்பி நிற்கின்றோம். இதோ இக்கருத்தை வலியுறுத்தும் ஒரு கதை. உலாவா பில்லாக் என்பவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர், பத்திரிகையாளர். ஒருநாள் அவரது நண்பர் அவரை தேடி வந்தார். தன்னுடைய சிறு பண்ணை வீட்டை தான் விற்க விரும்புவதாக கூறிய அந்த நண்பர் அதை விற்பதற்கு நல்லதொரு விளம்பரத்தை எழுதி தரும்படி உலாவா பில்லாக்கிடம் கேட்டுக்கொண்டார். பில்லாக் பின்வரும் விளம்பர வரிகளை எழுதினார்.
ஓர் அழகிய பண்ணை வீடு விற்பனைக்கு வருகின்றது. இங்கு பறவைகளின் கானம் அதிகாலை முதல் ஒலிக்கும். பண்ணையின் நடுவில் அழகிய தெளிந்ததொரு நீரோடை செல்கின்றது. காலை இளம் சூரியனின் ஒளியில் வீட்டின் முகப்பு தினமும் குளிக்கும். மாலையில் பண்ணையில் பரவும் நிழல் நிம்மதி தரும்
என்ற இவ்வரிகளை எழுதி நண்பரிடம் கொடுத்தார் உலாவா பில்லாக். ஒரு சில வாரங்கள் சென்று உலாவா பில்லாக் தன் நண்பரை சந்தித்தார். என்ன, அந்த பண்ணை வீட்டை விற்றுவிட்டாயா என்று நண்பரிடம் கேட்டார். அதற்கு நண்பர்,
இல்லை நண்பா, நீ அந்த பண்ணை வீட்டை பற்றி எழுதிய விளம்பரத்தை வாசித்தபின் என் பண்ணை வீடு எவ்வளவு அழகானதென்று அறிந்து கொண்டேன். அதை நான் விற்கப் போவதில்லை
என்று புன்னகையோடு பதில் சொன்னார். அன்புள்ளங்களே, நம்மை பற்றி, நம்மிடம் உள்ளவற்றை பற்றி எவ்வளவு தூரம் நாம் அறிந்துள்ளோம், நம்மை நாமே எவ்வளவு ஆழமாக புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்து நமது நல்வாழ்வு நமது நலவாழ்வு அமையும். எனதருமை அன்பு நெஞ்சங்களே, தன் பண்ணை வீட்டின் அழகை அடுத்தவர் சொன்ன வார்த்தைகளைக் கொண்டு புரிந்து கொண்ட மனிதரைப் போலத்தான் நாமும். நம்முள் ஊற்றெடுக்கும் நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் தொடுவானங்களை தூரத்து காணல் நீரை விலகி ஓடும் நிழல்களை நாம் துரத்துவதால் வாழ்வின் பெரும்பகுதியை நேரத்தை நாம் வீணாக்குகின்றோம். பல நேரங்களில் இந்த பொய்யான மாயைகளை பெறுவதற்கு நம்மிடம் உண்மையாக இருப்பனவற்றை விலை பேசுகின்றோம். நம் குடும்பம் தொழில் நண்பர்கள் என்று நம்மிடம் உள்ள புதையல்களை முத்துக்களை இழந்துவிட்டு பின்னர் வருந்துகின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ள புதையலையும் முத்தையும் அடையாளம் காணும் தெளிவையும் அடையாளம் கண்ட கருவூலங்களை பெறுவதற்கு எத்தகைய தியாகத்தையும் செய்யும் துணிவையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறுதியாக அன்புள்ளங்களே, ஜூலை 28 இத்திங்களன்று உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் என்பதால் நமது சிந்தனைகளை இத்திங்களை நோக்கி திருப்புவோம். 1914 ஜூலை 28 முதல் உலகப் போர் துவங்கியது. 90 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்த அந்த போரின் எதிரொலிகள் இன்னும் நம் உலகில் ஓயவில்லை. அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகில் அமைதி ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் ஆட்சியிலிருப்போர் அமைதியின் சக்தியை உணரும் அறிவுத்திறன் பெற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் மன்னன் சாலமோன் நீடிய ஆயுள், செல்வம், எதிரிகளின் சாவு என்ற வரங்களை இறைவனிடம் கேட்காமல் அழகியதொரு வேண்டுதலை இறைவனிடம் எழுப்புகின்றார்.
உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும்
என்று மன்னன் சாலமோன் வேண்டியதைப் போல உலகத் தலைவர்கள், குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளில் மோதல்களில் ஈடுபட்டிருக்கும் அனைவரும், அதிலும் குறிப்பாக இந்த இரு தரப்பின் தலைவர்கள் உண்மையான ஞானம் பெற வேண்டும் என்று மனமுருகி இறைவனிடம் மன்றாடுவோம்.
உன்னோடு ஒன்றாக, கண்ணோடு மணியாக, உயிரோடு உறவாட வருவாயோ? அணையாத அகலாக, அதிகாலை சுடராக, என் நெஞ்சில் நீங்காமல் ஒளிர்வாயோ? அன்பே அன்பே என் ஜீவனே, அழியாத உணவே என் தேவனே. அன்பே அன்பே என் ஜீவனே, அழியாத உணவே என் தேவனே. புது வாழ்வு நான் காண பூபாலம் இசைப்பாயோ? நான் தேடும் தெய்வம் நீ அல்லவா? என் தாகம் என்றும் நீ அல்லவா? நான் தேடும் தெய்வம் நீ அல்லவா?
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.